إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிக்குரியவர்களே அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய பேரருள் அவனுடைய தூய்மையான மார்க்கத்தை கற்று விளங்கி அதன்படி செயலாற்ற வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கில் நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய இந்த நிகழ்வின் தலைப்பாக சுவர்க்கத்து பெண்கள் என்ற ஒரு தலைப்பு இங்கே எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த தலைப்பை பொறுத்தவரையில் ஒவ்வொரு மூமினுடைய மிக உன்னதமான இலக்காக எது இருக்கிறதோ அந்த இலக்குத்தான் சுவர்க்கம். அந்த உன்னதமான சுவனத்தை அடைந்து கொள்வதற்கான வழிகளைத்தான் இந்த உரையினூடாக தெளிவுபடுத்தப்பட இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தினூடாக இந்த தலைப்புக்குள் நுழையலாம் நினைக்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, ஒரு முறை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதா இப்னு அபி ரபாஹ் இடம் என்ன கேட்கிறார்கள் என்று சொன்னால், அலா உரிக இம்ராஅத்தன் மின் அஹ்லில் ஜன்னஹ், உங்களுக்கு நான் சுவர்க்கத்துக்குரிய ஒரு பெண்ணை காட்டட்டுமா என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் குல்து பலா, ஆம் எனக்கு காட்டுங்கள் என்று கூறுகின்ற போது, கால ஹாதிஹி அல் மர்அத்து ஸௌதா, இதோ செல்கின்றார்களே இந்த கருப்பு நிற பெண்மணி, இவர்கள் ஒருமுறை அல்லாஹுடைய ரசூலின் சமூகத்துக்கு வந்தார்கள். அந்த பெண்மணி வந்து அல்லாஹுடைய ரசூலிடம், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிறேன், அது வலிப்பு போன்ற ஒரு நோய், அந்த நோய் எனக்கு ஏற்பட்டுவிடும் என்றால் அது எந்த நிலையிலும் ஏற்படும், அந்த நோயை பொறுத்தவரையில் அதற்கென்று நேரங்கள் கிடையாது, இடம் கிடையாது, எந்த நிலையிலும் அந்த நிலை வரலாம், வலிப்பென்பது ஏற்படலாம், அப்படியான ஒரு நோயினால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், அந்த நோயினால் நான் பாதிக்கப்படுகின்ற போது எனது ஆடைகள் என்னை விட்டு விலகி விடுகின்றன யா ரசூலல்லாஹ், எனவே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், இந்த நோயிலிருந்து நான் குணமடைய வேண்டும், அதற்காக எனக்கு அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று அந்த பெண்மணி கேட்கிறார்கள்.
என் அருமை சகோதரர்களே, அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியிடம் திருப்பி கூறுகின்றார்கள், நீங்கள் நாடினால் விரும்பினால் நான் உங்களுக்காக உங்களுடைய நோயிலிருந்து நீங்கள் குணமடைவதற்காக நான் அல்லாஹ்வுடன் பிரார்த்திக்கிறேன். இன் ஷிஅதி, நீங்கள் விரும்பினால், சபர்த்தி, நீங்கள் இந்த நோயிலே பொறுமையோடு இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மகத்தான சுவர்க்கம் இருக்கிறது. இங்கே இரண்டு தெரிவுகளை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு வழங்குகிறார்கள். நீங்கள் விரும்பினால் நான் அல்லாஹ்விடம் உங்களுடைய நோய் குணமடைவதற்கு நான் பிரார்த்திப்பேன், உங்களுடைய நோய் குணமடைந்துவிடும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தால். நீங்கள் இந்த நோயிலே பொறுமையோடு இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மகத்தான சுவர்க்கம் இருக்கிறது. என் அருமை சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், அந்த பெண்மணிக்கு முன்னால் இரண்டு தெரிவுகள். ஒன்று இவ்வுலகம், அடுத்தது உன்னதமான சுவனம். இந்த இரண்டும் அந்த பெண்மணியுடைய கண்களுக்கு முன்னால் இப்போது நிற்கின்றன. என் அருமை சகோதரர்களே, இப்படி எமது வாழ்விலும் தெரிவுக்குரிய பல சந்தர்ப்பங்கள் வருகின்றன, தெரிவுக்குரிய பல இடங்கள் வருகின்றன. அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் எதை தெரிவு செய்கிறோம் என்பது மிக முக்கியமானதாகும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கேட்கின்றானா இல்லையா, அலிஃப் லாம் மீம் அஹசிபன்னாஸ், மனிதர்கள் எண்ணி விட்டார்களா, நாம் மூமின்களாகி விட்டோம், நாம் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்ன மாத்திரத்தில் அவர்கள் சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவார்கள் என்று எண்ணிவிட்டார்களா? இல்லை, எமது வழிமுறை என்னவென்றால், இதற்கு முன்னர் வாழ்ந்த அனைத்து சமுதாயங்களையும் நாம் பரிசோதனைக்கு உட்படுத்தினோம். ஏன் அந்த சோதனை தெரியுமா? அவர்கள் புடம் போட்டு பார்க்கப்படுவதற்காக. யார் உண்மையானவர்கள், ஈமானில் உண்மையானவர்கள் யார், அதில் பொய்யர்கள் யார் என்பதை புடம் போட்டு பார்ப்பதற்காக நாம் அவர்களை பரிசோதனைக்கு உட்படுத்தினோம் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். எனவே நறுமை சகோதரர்களே, மூமின்களாக இருக்கக்கூடிய நமது வாழ்வில் இப்படியான பரிசோதனைகளை ரப்புல் ஆலமீன் நிகழ்த்தி கொண்டே இருப்பான். அந்த பரிசோதனைகளிலெல்லாம் நாம் எப்படி செயல்படுகிறோம், நாம் எதை தெரிவு செய்கிறோம் என்பதை அந்த ரப்புல் ஆலமீன் பரிசோதித்துக் கொண்டே இருப்பான். அதுபோன்றுதான் இந்த உன்னதமான பெண்மணி ரழியல்லாஹு அன்ஹா, அந்த பெண்மணிக்கு முன்னால் அங்கே ஈமானுக்கு ஒரு சோதனை வருகிறது. அந்த பெண்மணி அந்த சந்தர்ப்பத்தில் தனது நோயுடைய வேதனை, அந்த நோயினால் ஏற்படக்கூடிய வழி, அதையெல்லாம் உணர்ந்தவளாகத்தான் அந்த பெண்மணி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகத்தான சுவனத்தையும் முன்னால் வைத்திருக்கிறார்கள். இப்போது நான் எதை தெரிவு செய்ய வேண்டும் என்று அந்த பெண்மணி சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, அந்த பெண்மணி என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஃபகாலத் அஸ்பிர், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் பொறுமையோடு இருக்கிறேன், நான் சுவனத்தை தெரிவு செய்கிறேன், நான் இந்த நோயை பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறேன், நான் எனது தெரிவு சுவனம் தான் யா ரசூலல்லாஹ்.
வரக்கூடிய சோதனைகள், துன்பங்கள், அவற்றை நாம் சகித்துக் கொள்ளும் போது அல்லாஹ் நமக்கு மகத்தான சுவர்க்கத்தை வாக்களித்திருக்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, அதே போன்று இந்த சம்பவத்தோடு இந்த நிகழ்வோடு தொடர்படுத்தி அடுத்து பார்க்கப்படுகின்ற பகுதி என்னவென்று சொன்னால், அந்த பெண்மணி தன்னுடைய நோயுடைய நிலையிலும், தனக்கு அறியாத நிலையிலும், தனது ஆடைகள் தனது உடலை விட்டு விலகிவிடக் கூடாது என்ற எவ்வளவு கண்டிப்பாக அடிப்படையை நாம் பார்க்கின்ற போது, அந்த முன்மாதிரியை பார்க்கின்ற போது, பெண்கள் எந்த அளவு கற்பொடுக்க உள்ளவர்களாக இஸ்லாமிய ஆடை முறைகளை, இஸ்லாமிய ஆடையுடைய வரையறைகளை, வரம்புகளை மோசமானவர்கள் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள். அதில் ஒரு சாரா என்ன செய்வார்கள், மாட்டுடைய வாளை போன்று அவர்கள் ஒரு சாட்சியை எடுத்துக் கொண்டு மக்களை துன்புறுத்தக்கூடியவர்கள், மக்களுக்கு அடிப்பவர்கள். மற்றும் ஒரு தாராம் பெண்கள், அந்த பெண்களை ஆடை அணிந்திருந்தாலும் நிர்வாணமாகத்தான் காட்சி அளிப்பார்கள், ஆடை அணிந்திருந்தாலும் நிர்வாணமாகத்தான் காட்சி அளிப்பார்கள். அந்த அளவுக்கு ஆடைகள் இருக்கும், அவ்வளவு வெளியதாக இருக்கும், அந்த ஆடைகள் அவ்வளவு இறுக்கமாக இருக்கும். இப்படிதான் ஆடை முறைகள். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய தலைமுடிகள் ஒட்டகத்தினுடைய சிவிகளை போன்று இருக்கும். அவர்கள் வளைந்தும் குலைந்தும் தாய்ந்தும் நடப்பதன் மூலம் நிறுத்திவார்கள், மக்களை தவறான வழியின் பக்கம் திரும்புவார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்கள் சுவனம் உடைய மாட்டார்கள், இவர்கள் சுவனம் உடைய மாட்டார்கள். அது மாத்திரமல்ல, சுவனத்தினுடைய நறுமணத்தை கூட அவர்களால் கூட முடியாது. சுவனத்துடைய நறுமணம் என்பது சாதாரண ஒரு நறுமணம் அல்ல. சகோதரர்களே, அது பல ஆண்டுகளுக்கு வீசக்கூடிய ஒரு நறுமணம். அந்த நறுமணத்தை கூட அவர்களால் உணர முடியாது. எனவே சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இன்று நாகரிகம் என்ற பேரிலே, கலாச்சாரம் என்ற பேரிலே என்ன முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது? பெண்களுடைய ஆடைகளை குறைப்பது. எப்படியாவது இந்த பெண்களுடைய ஆடையை குறைத்து, இதுதான் நாகரிகம், இதுதான் இந்த நூற்றாண்டுக்கு பொருத்தமானது. இந்த இஸ்லாமிய ஆடை முறை என்பது பிற்போக்கானது, இது இந்த நூற்றாண்டுக்கு பொருத்தமானதல்ல, இது கலாச்சாரம் அல்ல என்று எந்த அளவு என்றால், பல முஸ்லிம்களுடைய சிந்தனையிலே இது ஏற்படக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்றிருக்கிறது. இந்த பிரச்சாரம் செய்திருக்கிறது வலிமை பெற்றிருப்பதை பார்க்கிறோம். பெண்களுக்கு மத்தியும் இது தாக்கம் செலுத்துவதை பார்க்கிறோம். சில பொழுதுகளை பார்க்கலாம், நமது சமுதாயத்தில் எப்படி தாயை பார்ப்பீங்க, தாய் நல்ல முறையில இஸ்லாமிய ஆடை முறையை பேணியமாக தாய் பாதையில் நடக்கிறார். பக்கத்திலே தாயோடு மகள், ஆனால் மகளுடைய ஆடை அங்கு இஸ்லாமிய ஆடை கிடையாது. இஸ்லாமுடைய அடையாளத்துக்கு என்ன, இங்கு கருத்தையோடு சுத்த மாதம் குறிக்கும். அவர்கள் தைத்தாக அணிந்து கொண்டு செல்லக்கூடிய காட்சிகளை நமது சமுதாயத்தை பார்க்கிறோமா இல்லையா? அவர் என்ன சொல்ல வராங்க, அவங்க இதன் மூலம் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க? அப்ப வளரக்கூடிய தலைமுறைக்கு இந்த ஆடைகளை பொருத்தம் அல்ல. நர்மையான சகோதரர்களை கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. அப்ப எனவே இஸ்லாம் கற்பொழுக்கத்தையும் ஒழுக்கம் நிலையில வாழ்வையும் எவ்வளவு வலியுறுத்தக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இஸ்லாம் வழங்கி இருக்கக்கூடிய இந்த ஆடைமுறை என்பது எவ்வளவு உயர்ந்தது, எவ்வளவு சிறப்பானது. ஒரு சமுதாயம் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னார், ஒரு குடும்பம் காக்கப்பட வேண்டும் என்றால், ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஒழுக்கமும் காக்கப்பட வேண்டும் என்றால், இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த ஒழுக்கமான இந்த ஆடைமுறைகள் நிச்சயமாக பேணப்பட வேண்டும். என் அருமையான சகோதரர்களை, நீங்கள் அதற்கு ஆண்களை பார்க்கலாம். அல்லாஹ் சில பெண்களை சிலாமித்து சொல்றார், இந்த சமுதாயத்திற்கு அவர்கள் தான் ஈமானின் முன்னோடி, ஈமானின் முன்மாதிரி என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய பெண்கள் இல்லையா? கியாமத்துடைய நாள் வரை, மறுமை நாள் வரை வரக்கூடிய மூமின்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக சுபஹானல்லாஹ். அல்லாஹ் குர்ஆனில் சில பெண்களை சொல்கிறார் என்றால், பெண்களுக்கு எவ்வளவு சிறந்த உன்னதமான ஒரு இடத்தை இஸ்லாம் அடைந்திருக்கிறது, அவருடைய ஈமானுக்கு எவ்வளவு சிறந்த ஒரு உயர்ந்த ஒரு மகத்தான இடத்தை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது என்பதற்கு இது மிகப்பெரிய சான்றாகும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்றான், அல்லாஹ் மூமின்களுக்கே முன்னோடியாக இரண்டு பெண்களை கொண்டு வந்து எழுதுகிறான், நிறுத்தி இவர்கள் தான் உங்களுடைய முன்மாதிரி, இவர்களுடைய முன்னோடிகள் என்று ஈமானுக்கு முன்மாதிரியாக அல்லாஹ் சொல்கிறாரே. அதில் ஒருவர் யார், ஃபிரௌனுடைய மனைவி. அடுத்தவர் யார், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இல்லையா? எல்லாருமே சகோதரர்களே, இதிலே நாம் இங்கே இந்த இருவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கின்ற போது, ஃபிரௌனுடைய மனைவியை பொறுத்தவரையில் அவர்கள் அவர்கள் எப்படிப்பட்ட தியாகத்தை செய்தார்கள் என்று சொன்னால், என்ன அந்த வரலாற்றை முக்கியமாக சொல்றார்கள், அவர்கள் கற்பொழுக்கமல்ல ஒரு பெண்ணாக இருந்தார்கள், கற்பொழுக்கமல்ல ஒரு பெண்ணாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை ரப்பன் சொல்றார். ஒரு பெண்ணாக அவர்கள் இந்திரை அவர்கள் கற்பொழுக்கமுள்ள ஒரு பெண்ணாக இருந்தார்கள், அதனால்தான் அவர்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு மிகப்பெரிய உயர்வு
அவர்கள் வணக்கம் செய்யக்கூடியவர்களாக, இபாதத்திலே ஈடுபடக்கூடியவர்களாக, அவர்கள் மறைவிலே தங்களுடைய எவற்றையெல்லாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் பணித்திருக்கிறானோ அவற்றையெல்லாம் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக, கற்பொழுக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா மூமினான பெண்களை சிலாகித்து சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய பகுதி என்னவென்று சொன்னால், நீங்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை எடுத்து பாருங்க. அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு திரையை ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் ஒதுங்கிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் என்ன சொல்கிறான், நாம் எமது ஜிப்ரீலை எப்படி அனுப்பினோம், ஃபதமஸ்தலஹா பஷரன் சவியா, ஒரு அழகான தோற்றத்தில் ஒரு அழகான மனிதர். ஒரு சோதனை அங்கு நடக்குது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சோதனை, அவருடைய ஈமான் பரிசோதித்து பார்க்கப்படுகின்ற இடம், தனிமையில் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறார்கள், அவர்கள் திரையிட்டு ஒதுங்கிக் கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் நாம் ஜிப்ரீலை அனுப்பினோம், எப்படி அனுப்பினோம், அழகான ஒரு தோற்றத்தில் பஷரன் சவியாண்டு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் பஷரன் சவியாண்டு சொல்வதாக இருந்தால் அவ்வளவு அழகான தோற்றத்தில் தான் அவர் அங்கே அனுப்பப்படுகிறார். அவர்களுடைய ஈமானுக்கு மிகப்பெரிய சோதனை. அந்த நேரத்திலே அவர்கள் சொல்கிறார்கள், காலத் அந்த பெண்மணி என்ன சொன்னார்கள், நான் ரஹ்மானிடத்தில் உன்னை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன், இன் குந்த தக்கியா, நீ அல்லாஹுவை பயப்படக்கூடிய ஒருவனாக இருந்தால் என்ன செய்துவிடு, இங்கிருந்து போய்விடு என்று சொல்கிறார்கள். அங்க ஈமான் பரிசோதித்து பார்க்கப்படுகிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அந்த நேரத்தில் வெற்றி பெறுகிறார்கள், அழகான தோற்றத்தில் வந்திருக்கலாம். சொன்ன வார்த்தை என்ன, ரஹ்மானிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், நீ அல்லாஹுவை அஞ்சக்கூடிய பயப்படக்கூடிய ஒருவனாக இருந்தால் இங்கிருந்து சென்று விடு என்று சொல்கிறார்கள். அங்க ஈமானுக்கு சோதனை வரும். இது போன்று ஒவ்வொரு மூமினுடைய கற்பும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும். ஒவ்வொரு பெண்ணுடைய கற்பையும் அல்லாஹ் பரிசோதிப்பான். அந்த பரிசோதனைகள் எல்லாம் அவர்கள் வெற்றி பெறுகிறார்களா என்று அல்லாஹ் பார்ப்பான். அது ரப்புடைய சுன்னா, ரப்புடைய வழிமுறை. என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அந்த பெண்மணி ஏன் தெரிவு செய்தான், அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு, அப்படிப்பட்ட ஒரு உயர்வு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்வுடைய ரசூலாக வந்திருக்கிறேன், என்ன செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் என்றால், உமக்கு அல்லாஹு தஆலா ஒரு குழந்தையை நன்மாராயமாக அவன் வாக்களித்திருக்கிறான் என்று அவர்கள் அங்கே சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் அவங்க என்ன சொல்றாங்க, என்னை எந்த ஒரு ஆணும் தீண்டவில்லை, என்னை எந்த ஒரு ஆணும் தீண்டாத நிலையில் எனக்கு எப்படி ஒரு குழந்தை பிறக்கும் என்று கேட்கிறார்கள். நறுமை சகோதரர்களே, கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு ஆன்மீக சூழலில் ஒரு சிறந்த முன்மாதிரி மிக்க பெண்ணாக வளர்ந்தவர்கள், அவர்களுடைய இந்த சோதனை என்ன, எந்த ஒரு ஆணும் தீண்டாமல் ஒரு குழந்தையை அவர்கள் பெற்றெடுக்கக்கூடிய நிலை இருக்கிறதே, அவங்க எந்த அளவுக்கு அதுல வேதனைப்பட்டாங்க என்று சொன்னா, அவங்க அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க, அதாவது நான் இதற்கு முன்னரே எனக்கு மரணம் வந்திருக்க வேண்டுமே என்று கேட்கிறார்கள், இதற்கு முன்னரே எனக்கு மௌத்து வந்திருக்க வேண்டுமே, அல்லது மறக்கடிக்கப்பட்டவர்களில் ஒருவனாக நான் ஆகியிருக்க வேண்டுமே என்று அவர்கள் கைசேதப்படுகின்ற அளவுக்கு வேதனைப்படுறாங்க. அதுக்கு பிறகு குழந்தையை பெற்றெடுத்துக் கொண்டு சுமந்து கொண்டு வருகின்ற போது சமுதாயம் கேட்கிறது, சமூகம் கேட்கிறது, உமது குடும்பம் இப்படி இல்லையே, உமது பெற்றோர்கள் இப்படி மோசமாக இருக்கவில்லையே, நல்ல குடும்பத்தில் பிறந்தவள் தானே நீ, ஏன் இந்த இப்படி ஒரு மோசமான காரியத்தை செய்து கொண்டு ஒரு குழந்தையை சுமந்து கொண்டு வந்திருக்கிறாய் என்று சமுதாயம் கேட்கிறது. என் அருமையான சகோதரர்களே, அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, பிள்ளையின் பக்கம் தான் சைகை செய்கிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க, பிள்ளையின் பால் சைகை செய்கிறார்கள், கேட்கிறார்கள், எப்படி இந்த கை குழந்தை இப்போதுதான் பிறந்திருக்கிறது, இது மடியில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளை எப்படி பேசும் என்று கேட்ட போது அல்லாஹ் என்ன செய்கிறான், பேச வைத்தானா இல்லையா? கால இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹுடைய அடியான், என்னை அவன் நபியாக ஆக்கியிருக்கிறான், எனக்கு வேதத்தை வழங்கியிருக்கிறான் என்று அங்கே அந்த குழந்தையை அல்லாஹு தஆலா பேச வைத்தான் என்பதை பார்க்கிறோம். அப்ப இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, ஒரு பெண்ணுடைய கற்பொழுக்கத்தை அல்லாஹு தஆலா அங்கு பாதுகாத்தானா இல்லையா? அந்த பெண்ணுடைய தூய்மையான கற்பொழுக்கம் உள்ள ஒரு பெண், இவர்கள் நடத்தை கெட்டவர்கள் அல்ல, மோசமானவர்கள் அல்ல, இவங்க ஒரு தூய்மையான கற்பொழுக்கம் உள்ள ஒரு பெண்மணி என்பதை அல்லாஹு தஆலா அங்கே அந்த குழந்தையை பேச வைத்து என்ன செய்கிறான், அதை அங்கே நிறுவுகிறான் என்று சொன்னால், அப்ப அல்லாஹு தஆலா தூய்மையான பெண்களுடைய கற்பை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதற்கு ரப்பிடத்திலே பாதுகாப்பு இருக்கிறது என்பதற்கு இந்த வரலாறு மிகப்பெரிய சான்று. நீங்கள் ஜுரைஜுடைய வரலாற்றை எடுத்து பாருங்க, ஜுரைஜுடைய வரலாற்றில் ஜுரைஜ் யாரு, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க ஜுரைஜ் வந்து யாரு, அவர் ஒரு நல்ல மனிதர், அவர் முன்னர் வாழ்ந்த அந்த இஸ்ரவேல் சமுதாயத்திலே வாழ்ந்த ஒரு நல்ல மனிதர், அவர் வணக்கத்திலே வணக்க வழிபாடுகளிலே தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருந்தவர். அவருடைய கற்புக்கும் பாதிப்பு வருது. நம்ம நிறைய பேர் நினைக்கிறாங்க பெண்களுக்கு மாத்திரம்தான் கற்பு இருக்குது, பெண்களுக்கு மாத்திரம்தான் கற்பு இருக்குது, ஆண்களுக்கு அப்படி ஒன்று கிடையாது நினைத்துக் கொண்டிருக்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, சிலர் சொல்லுவார்கள் ஆண்கள் தான் என்ன செய்வாங்க, அவங்க சேத்த கண்டா மிரிப்பாங்க, தண்ணியை கண்டா கழுவார்கள் என்று சொல்வார்கள். இப்படியெல்லாம் பழமொழி வைத்திருக்கிறார்கள். இதை இஸ்லாம் ஒருபோதும் அங்கீகரிக்கவில்லை. இது சொல்வது மோசமான ஒரு இடத்துக்கு தான் இதை பாதிப்பார்கள். என் அருமை சகோதரர்களை, அல்லாஹு தஆலா குர்ஆனில் மூமினான பெண்களுக்கு என்ன கட்டளையோ, மூமினான பெண்களை பார்த்து எப்படி நீங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய கற்பை பேணிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறானோ அதே கட்டளை மூமினான ஆண்களுக்கும் குர்ஆனில் இருக்கிறது. மூமினான ஆண்களுக்கும் அல்லாஹ் சொல்கிறான் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய கற்பை பேணிக் கொள்ளுங்கள். ஜுரைஜுடைய அந்த வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஒரு மோசமான நடத்தை கெட்ட பெண்மணி ஒரு ஆட்சிதேவனோடு என்ன செய்கிறாள், அவள் உறவு கொண்டு விட்டு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். பெற்றெடுத்து விட்டு இது ஜுரைஜ் மூலம் எனக்கு கிடைத்த பிள்ளை என்று சொல்லி அங்கே சமுதாயத்துக்கு மத்தியிலே பரப்புகிறாள், பிரச்சாரம் செய்கிறாள். அப்போது ஜுரைஜ் அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்த அந்த மஸ்ஜித் கூட, அந்த ஆலயம் கூட என்ன செய்யப்படுகிறது, இடித்து தகர்க்கப்படுகிறது. இவ்வளவு மோசமான ஒரு மனிதனா என்று சமுதாயம் காரி சுப்புகிறது. அவருடைய அந்த அவர் வணங்கிய அந்த இடம் அதை இடித்து நொறுக்கப்படுகிறது. அந்த நேரத்திலே அந்த குழந்தையை பார்த்து ஜுரை கேட்கிறாரா இல்லையா, உனது தந்தை யார் என்று கேட்டபோது அல்லாஹு தஆலா அந்த குழந்தையை பேச வைத்தான். பேச வைத்து சொன்னான் இன்ன ஆட்சிடன் தான் எனது தந்தை என்று. அங்கே அல்லாஹு தஆலா அந்த குழந்தையை பேச வைத்தான் என்றால் அங்கே எது பாதுகாக்கப்படுகிறது, ஜுரைஜுடைய கற்பு பாதுகாக்கப்படுகிறது. ஜுரைஜுடைய கற்பு பாதுகாக்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம். அப்ப எனவே இஸ்லாம் இவ்வளவு ஒரு மகத்தான முக்கியத்துவத்தை இதற்கு கொடுக்கிறது, இதை பேணுவதற்கு கொடுக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜின் போது என்ன சொன்னார்கள், இறுதி ஹஜ்ஜின் போது மக்களுக்கு உரை நிகழ்த்துகின்ற போது சொன்னார்கள், நீங்கள் பெண்களுடைய விஷயத்தில் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். உங்களுக்கு அவர்களுடைய கற்பு ஹலாலாக்கப்படுவதெல்லாம் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளின் மூலம், அந்த திருமண ஒப்பந்தத்தின் மூலம் தான் அந்த கற்புகள் உங்களுக்கு ஹலாலாக்கப்படுகின்றன, அதன் மூலம் தான் உங்களுக்கு அந்த ஹலால் என்ற அனுமதி பத்திரம் கிடைக்கிறது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களா இல்லையா? அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த செய்திகள், அப்ப இஸ்லாம் ஒழுக்கத்துக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது, ஒழுக்கம் நிறைந்த வாழ்வு நீங்கள் எடுத்து பார்க்கலாம். எத்தனை எத்தனை செய்திகளை இஸ்லாம் இது தொடர்பாக சொல்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், புகாரிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், இதா தஅர் ரஜுலு இம்ராதஹு இலா ஃபிராஷி, ஒரு கணவன் தனது மனைவியை என்ன செய்கிறார்கள், இல்லற வாழ்வுக்கு, குடும்ப வாழ்வுக்கு அந்த மனைவியை கணவன் அழைக்கிறான். அந்த குடும்ப உறவுக்காக அழைக்கின்ற போது அந்த பெண்மணி மனைவி அதை மறுத்தவளாக அந்த இரவை கழிக்கிறாள் என்று சொன்னால், காலை பொழுது வரை மலக்குகள் அந்த பெண்ணை சபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த பெண்ணுக்கு மலக்குகள் சாபமிட்ட வண்ணமே இருக்கிறார்கள். ஏன் இப்படி சொல்லப்படுது என்று சொன்னால், இஸ்லாம் கற்பொழுக்கத்தை விரும்புகிறது, அதை இஸ்லாம் மதிக்கிறது. இப்படியான ஒரு தவறின் மூலமாக அவன் வழிகேட்டுக்கு சென்று விடக்கூடாது, தவறான வழியை தெரிவு செய்து விடக்கூடாது, அவனுடைய அந்த உடலியல் தேவைகளை தவறான வழியிலே நிறைவேற்றிக் கொள்ளக் கூடாது என்பதற்காக இஸ்லாம் இந்த அளவு எதை பேணுகிறது, எதை காக்கிறது என்றால் கற்பொழுக்கத்தை காக்குகிறது, அதை பேணுகிறது, அதற்கு அந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனைவி ஒரு பெண் கணவன் ஊரிலே இருக்கும் போது, கணவன் வீட்டிலே இருக்கின்ற போது, கணவனுடைய அனுமதியின்றி அவள் சுண்ணத்தான நோன்புகளை வைக்கக்கூடாது என்று மார்க்கம் சொல்லுதா இல்லையா? அதன் மூலம் எதை இஸ்லாம் வழங்குகிறது, எதை சொல்கிறது என்று சொன்னால், அப்ப நோன்பு என்பது அந்த இல்லற வாழ்வை தடுக்கும். எனவே ஊரிலே இருக்கின்ற போது, கணவன் வீட்டில் இருக்கும் போது, கணவனுடைய அனுமதியோடு தான் மனைவி சுண்ணத்தான நோன்புகளை நோக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுது என்று சொன்னால், எதை விரும்புது இஸ்லாம்? ஒழுக்கம் நிறைந்த வாழ்வை விரும்புகிறது, ஒழுக்கம் நிறைந்த வாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. எனவே ஒழுக்கம் நிறைந்த வாழ்வு என்பது சுவர்க்கத்துக்குரிய மகத்தான ஒரு பண்பாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொல்கின்ற போது எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி ஐவேளை தொழுகையை உரிய முறையிலே பேணி தொழக்கூடியவராக இருக்கிறார். அதே போன்று ரமலானுடைய மாதத்தில் உரிய முறையில் நோன்பு வைக்கக்கூடியவளாக இருக்கிறாள். அதே போன்று தனது கற்பை பாதுகாக்கக்கூடியவளாக, கற்பை பேணக்கூடியவளாக இருக்கிறாள். அதே போன்று தனது கணவனுக்கு வழிபடக்கூடியவளாக, கட்டுப்படக்கூடியவளாக இருக்கிறாள் என்று சொன்னால், இவளுக்கு என்ன சொல்லப்படும்? சுவர்க்கத்தினுடைய விரும்பிய வாயிலூடாக சுவர்க்கத்தில் நுழையுமாறு சொல்லப்படும் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த செய்தி எதை சொல்கிறது? ஒரு பெண்மணி இந்த உன்னதமான பண்புகளை அணிகலனாக கொண்டு விட்டால் அவள் சுவர்க்கத்துக்குரியவளாக மாறிவிடுகிறாள். தொழுகையை உரிய முறையிலே பேணக்கூடியவளாக ஒரு பெண் மாறுகின்ற போது, ஒரு பெண் தொழுகையை உரிய முறையிலே காக்கக்கூடியவளாக ஒரு பெண் மாறுகின்ற போது அங்கு என்ன நடக்கும்? அந்த குடும்பம் மாறுமா இல்லையா? பிள்ளைகளிடத்தில் தொழுகை வருமா இல்லையா? கணவனிடத்தில் தொழுகை வருமா இல்லையா? அதனால் தான் சொல்வார்கள், ஒரு பெண் திருந்துவது என்பது, ஒரு பெண் சீர்திருந்துவது, சீரான வழியில் பயணிப்பது என்பது அவள் மாத்திரமல்ல, அதன் மூலம் ஒரு சமூகம் மாற்றமடையும். ஒரு சமூகத்தினுடைய மாற்றம் தான் ஒரு பெண்ணுடைய மாற்றம் என்று குறிப்பிடுவார்கள். அந்த அளவு என்னது? அது தாக்கம் செலுத்தக்கூடியதாக, ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அந்த மாற்றம் இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களை, இன்று நாம் பார்க்கிறோம் நமது சமுதாயத்தில், நாம் பார்க்கிறோம் ஒரு குழந்தை என்ன நடக்குது, அது பிறந்த தினம் வந்துவிட்டால் அந்த பிறந்த தினத்தை நினைவுபடுத்தி, அதை நினைவூட்டி, அதற்கு விழாக்களை எடுப்பவர்கள், இது இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல, இது எங்கோ இருந்து பெறப்பட்ட கலாச்சாரம், இஸ்லாம் இதை அங்கீகரிக்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் குழந்தைக்கு 7 வயது வருகிறது, 7 வயது அடைந்த அந்த குழந்தையை அழைத்து, உனக்கு இப்போது 7 வயதாகிவிட்டது, நீ இன்றிலிருந்து தொழ வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூல் தொழுகையை ஏவுமாறு சொல்லி இருக்கிறார்கள் என்று அந்த குழந்தைக்கு 7 வயதை அடைந்தவுடன் அந்த குழந்தையை அழைத்து தொழுகை ஏவக்கூடிய பெற்றோர்கள் நம்மில் எத்தனை பேர் என்பதை நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய பண்புகள், தொழுகையை உரிய முறையிலே பேணக்கூடியவர்களாக, நோன்பை உரிய முறையிலே நிறைவேற்றக்கூடியவர்களாக, கற்பொழுக்கமுள்ள பெண்களாக அவர்கள் இருக்கின்ற போது அவர்களுக்கு என்ன சொல்லப்படும்? சுவர்க்கத்தினுடைய விரும்பிய வாயிலூடாக நீங்கள் சுவர்க்கத்தில் நுழையுங்கள் என்று சொல்லப்படும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இஸ்லாம் கூறக்கூடிய அடுத்த மகத்தான ஒரு பண்புதான் வெட்கம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பண்பு. இதை இஸ்லாம் ஈமானோடு இணைத்து பேசுகிறது. நாம் ஆரம்பத்திலே கூறிய அந்த ஹதீஸிலும் இந்த பண்பு தாராளமாக சொல்லப்படுவதை பார்க்கிறோம். எனவே வெட்க உணர்வு என்பது ஈமானில் இன்றும் உள்ளதாகும். இந்த வெட்க உணர்வு என்ற பண்பு நமக்கு, நம்மிடத்தில் குறிப்பாக பெண்களிடத்தில் நிறையவே இந்த பண்பு குடிகொண்டிருக்க வேண்டும். இந்த பண்பு தாக்கம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் இது அல்லாஹ் விரும்புகின்ற ஒரு பண்பாகும். அல்லாஹ் விரும்பக்கூடிய நேசிக்கக்கூடிய ஒரு பண்பாகும். வெட்கம் என்பது எங்கு வர வேண்டும்? அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு செவி சாய்ப்பதில், அவன் தடுத்தவற்றிலிருந்து முழுமையாக விலகி வாழ்வதில் இந்த பண்பு தாக்கம் செலுத்த வேண்டும். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே நீங்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ற அந்த முன்னோடியான சிறந்த பெண்மணியுடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் பார்க்கின்ற போது அதிலே வரக்கூடிய செய்திகள் எவ்வளவு முன்மாதிரி மிக்கவைகளாக இருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொல்கிறார்கள், ஜிப்ரீல் என்னிடம் வந்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடம் வந்தார்கள். வந்து சொல்கிறார்கள், அல்லாஹுடைய ரசூலை, அல்லாஹுடைய தூதரை என்று அழைத்து சொல்கிறார்கள், இதோ இப்போது ஹதீஜா உங்களிடம் ஒரு தட்டிலே ஒரு பாத்திரத்திலே உணவோடு உங்களிடம் வருவார்கள். அப்படி வருகின்ற போது நீங்கள் அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சலாத்தை ரப்பிடமிருந்து, அல்லாஹ் சலாம் சொன்னதாக சலாத்தை எத்தி வையுங்கள், ரப்பிடமிருந்து சலாத்தை அவர்களுக்கு எத்தி வையுங்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தில் அவர்களுக்காக மகத்தான ஒரு மாளிகையை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்ற நன்மாராயத்தையும் அவர்களுக்கு சொல்லுங்கள் என்ற செய்தியை நீங்க புகாரில பார்க்கலாம். என் அருமையான சகோதரர்களே, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இவ்வளவு சிறப்பு அல்லாஹுடைய ரசூலுடைய முதல் மனைவி ரலியல்லாஹு அன்ஹா இவர்கள் அதாவது வருகின்ற போது ரப்பிடமிருந்து அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்புகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் அவர்களுக்கு அந்த சலாம் அல்லாஹுடைய ரசூலுக்கு எத்தி வைக்கப்படுகிறது. சலாம் மாத்திரமல்ல, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம், சுவர்க்கத்தில் உங்களுக்கு மகத்தான ஒரு உன்னதமான மாளிகை தயார்படுத்தப்பட்டிருக்கிறது. என் அருமை சகோதரர்களே, ஹதீஜா ரலியல்லாஹுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை பாருங்கள். அவர்கள் ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹுடைய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலோடு ரோஷப்பட்ட போது, ரோஷப்பட்ட நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், மக்கள் எல்லாம் என்னை நிராகரித்த போது, என்னை ஏற்றுக்கொள்ள மறுத்த போது, ஹதீஜா என்னை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்மணியாக இருந்தார்கள், என்னை ஏற்றுக்கொண்டார்கள். அதே போன்று அவர்கள் மக்கள் எல்லாம் என்னை பொய்ப்பித்த போது என்னை அவர்கள் உண்மைப்படுத்தினார்கள். அதே போன்று மக்கள் எல்லாம் தங்களுடைய பொருளாதாரத்தை இந்த தீனுக்காக தர மறுத்த போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாரி வாரி பொருளாதாரத்தை வழங்கினார்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா எனக்கு குழந்தை பாக்கியத்தை அவர்கள் மூலம் தான் வழங்கினான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்படி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல நாங்க முக்கியமாக கவனிக்க வேண்டிய இடம் என்னவென்று சொன்னால், அதாவது மனைவி என்ற அந்த அந்தஸ்தில் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படியெல்லாம் இந்த தீன் இந்த பூமியிலே மேலோங்குவதற்கு தோளோடு தோல் நின்றார்கள், தோல் கொடுத்தார்கள் என்பதற்கு மிகப்பெரிய சான்றை நாம் இதிலே பார்க்கிறோம். சராசரி ஒரு மனைவியாக மாத்திரம் இல்லாமல் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனை பிரச்சாரம் செய்கின்ற போது அதற்கு எப்படியெல்லாம் பக்கபலமாக இருக்க முடியுமோ, உறுதுணையாக இருக்க முடியுமோ, அந்த அனைத்து பங்களிப்புகளையும் செய்த ஒரு மகத்தான பெண்மணிதான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. எனவே இன்றைய தாய்மார்கள், இன்றைய பெண்மணிகள், அதாவது குடும்ப வாழ்வு என்று சொல்கின்ற போது அது வெறுமனே சராசரி ஒரு குடும்பமாக மாத்திரம் நின்று விடாமல் அது இஸ்லாத்துக்கு உறுதுணையாக, இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செய்யக்கூடிய குடும்பமாக அந்த குடும்பம் மாற வேண்டும். அந்த குடும்பம் தீனுக்கு ஒரு பாரிய ஒரு பங்களிப்பை செய்கின்ற குடும்பமாக அந்த குடும்பம் இருக்க வேண்டும். அதே போன்று பெண்கள், மனைவிமார்கள் தங்களுடைய கணவன்மார்கள் தீனுக்காக உழைக்கின்ற போது, தீனுக்காக தங்களுடைய பங்களிப்புகளை செலுத்துகின்ற போது அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்களாக, அதற்கு ஒத்தாசையாக தோளோடு தோல் நீக்கக்கூடியவர்களாக பெண்கள் மாற வேண்டும். அதற்கு மாற்றமாக அவர்களை இழிந்துரைப்பவர்களாக, அவர்களை மோசமாக தரம் தாழ்த்தி பேசக்கூடியவர்களாக பெண்கள் மாறிவிடக்கூடாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், நீங்கள் ஒருவருக்கொருவர் நன்மையான விஷயங்களில் உதவியாக இருங்கள். அதே போன்று தக்வாவுடைய விஷயத்தில் உதவியாக இருங்கள் பாவமான காரியங்களில். அதே போன்று குரோதங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களில் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்காதீர்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே ஒரு குடும்பம் என்று சொன்னால் அது கட்டியெழுப்பப்பட வேண்டும் ஈமானின் மூலம், தக்வாவின் மூலம், நல்ல அமல்களின் மூலம். அதே போன்று ஒருவருக்கொருவர் நன்மையை ஏவக்கூடியவர்களாக, நன்மையை ஏவக்கூடியவர்களாக, நன்மையை ஆர்வப்படுத்தக்கூடியவர்களாக, தீமையை தடுக்கக்கூடியவர்களாக அவர்கள் மாற வேண்டும். அதைத்தான் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தினூடாக சொல்லி காட்டுகிறான். எனவே ஒரு குடும்பம் என்று சொல்கின்ற போது அந்த குடும்பத்தில் இந்த உன்னதமான பண்புகள் மேலோங்கும் என்று சொன்னான். இந்த உன்னதமான பண்புகள் வேறூன்றும் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற ஒரு குடும்பமாக மாறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முறை சொல்கின்ற போது ஒருவருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக, ரஹமத்து செய்வானாக. அவர் யார்? அவர் இரவில் எழுகிறார், எழுந்து தொழுகின்றார். தொழுது விட்டு தனது மனைவியையும் தொழுகைக்காக எழுப்பி விடுகின்றார். தனது மனைவி தொழுகைக்கு எழ மறுக்கின்ற போது தண்ணீரை தொளித்தாவது எழ வைக்கிறான். இந்த குடும்பத்துக்கு, இந்த ஆணுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்வானாக. அதே போன்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்வானாக, அருள் புரிவானாக. அந்த பெண் யார்? இரவில் தொழுகைக்காக எழுந்து நிற்கிறார், தொழுகின்றார். தொழுது விட்டு தனது கணவன் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தனது கணவனை தொழுகைக்காக எழுப்பி விடுகின்றார். கணவன் எழ மறுக்கின்ற போது தண்ணீரை தொளித்தாவது எழ வைக்கிறாள். இந்த பெண்ணுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த குடும்பத்துக்கு ரஹமத்துக்காக பிரார்த்தனை செய்தார்கள் என்று சொன்னால், நன்மையில் ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்பவர்கள், நன்மையில ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருப்பவர்கள், தொழுகையில் ஒருவர் அலட்சியம் காட்டுகின்ற போது அதை தட்டி ஆர்வப்படுத்தக்கூடிய ஒரு மனைவி, மனைவி அலட்சியம் செய்கின்ற போது கணவன், இந்த குடும்பத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹமத்துக்காக பிரார்த்தனை செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அருமை சகோதரர்களே, ஒரு சொர்க்கத்துக்குரிய ஒரு பெண் என்று சொன்னால் இந்த உன்னதமான பண்புகள், நன்மையில் ஒத்துழைப்போடு இருப்பது, நன்மையில் உதவியாக இருப்பது, நன்மையில் தோளோடு தோள் நிற்பது, இதில் கவனம் செலுத்தக்கூடியவளாக ஒரு பெண்மணி இருக்க வேண்டும். அதே போன்று நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும், இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எவ்வளவு எளிதாக இந்த மார்க்கம் கிடைத்திருக்கிறது. இந்த மார்க்கம் நம்மை வந்து அடைவதற்கு அர்ப்பணிப்புகள், தியாகங்கள் செய்த பட்டியலை எடுத்து பார்க்கின்ற போது அதிலே வரக்கூடிய பெண்களை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அப்படிப்பட்ட பெண்களில் நீங்கள் அஸ்ஹாபுல் உஹுதூத் என்று சொல்லக்கூடிய அந்த வரலாறு, அந்த வரலாறை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கூட குறிப்பிடுகிறான். அந்த வரலாற்றிலே நீங்கள் பார்க்கலாம், அதாவது அந்த மோசமான அந்த ஆட்சியாளன் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்ட மக்களை என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஒரு மிகப்பெரிய நெருப்பு குண்டத்தை அவன் தயார்படுத்துகிறான். நெருப்பு குண்டத்தை அவன் தயார்படுத்தி அதில் என்ன செய்கிறான், அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டவர்களை எல்லாம் அதிலே போட்டு அவர்களை எரித்துக் கொண்டிருக்கிறான். அவனை யாரெல்லாம் ரப்பாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை அவன் விட்டு விடுகிறான். என் அருமை சகோதரர்களே, இந்த நேரத்திலே ஒரு தாய் தனது பிள்ளைகளோடு அங்கே இருக்கிறார். அவளும் தனது பிள்ளைகளோடு அந்த மிகப்பெரிய நெருப்பு குண்டத்திலே தூக்கி எரியப்பட போகின்றாள். அந்த சந்தர்ப்பத்திலே அந்த தாயுடைய கண் முன்னால் என்ன நடக்கிறது? அந்த தாயுடைய கண் முன்னால் பிள்ளைகள் அந்த மிகப்பெரிய நெருப்பு குண்டத்திலே தூக்கி எரியப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தாய் இதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறாள். எதற்காக? அல்லாஹுடைய தீன், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அல்லாஹுடைய ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இதுதான், இதில் தான் உண்மையான நிலையான வெற்றி இருக்கிறது என்று அதை பொறுமையோடு அந்த தாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறாள். அந்த நேரத்திலே ஒரு குழந்தை கையில் இருக்கிறது, அந்த குழந்தையும் இப்போது தூக்கி எறியப்பட போகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் அந்த தாயுடைய உள்ளம் தடுமாறுகிறது. கொஞ்சம் நினைச்சு பாருங்கள், ஒரு தாயுடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்படும், எவ்வளவு கஷ்டப்படும். தனது பிள்ளைக்கு ஒரு எறும்பு கடித்தால் கூட ஒரு தாயால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஒரு சிறிய வேதனையை கூட ஒரு தாய் தாங்கிக் கொள்ள மாட்டாள். கண் முன்னால் குழந்தைகளை அந்த நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்படுகிறார்கள். எதற்காக? அல்லாஹுவை ரப்பா ஏற்றுக்கொண்டதற்கு. அல்லாஹ் அதை குர்ஆனிலே சொல்லும் போது சொல்கிறான், அவர்கள் பழி தீர்க்கப்பட்டதெல்லாம் அல்லாஹுவை அவர்கள் ஈமான் கொண்ட காரணத்தால், அல்லாஹுவை அவர்கள் நம்பிக்கை கொண்ட காரணத்தால் தான் அவர்கள் அந்த மிகப்பெரிய நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்பட்டார்கள் என்று ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறார். அந்த வரலாற்றிலே நீங்கள் பார்க்கலாம், அந்த தாயுடைய உள்ளத்தில் ஒரு தடுமாற்றம், சலனம், இந்த குழந்தையை போடுவதா, மீண்டு விடுவோமா, கொள்கையை விட்டு விடுவோமா என்ற மாதிரியான ஒரு சலனம் அப்படி ஏற்படுகின்ற போது அந்த குழந்தை பேசுகிறது, யா உம்மா என்று சொல்லி தாய் அழைக்கிறது, அழைத்து சொல்கிறது, இஸ்பிரி, பொறுமையோடு இருங்கள், பொறுமையோடு இருங்கள், இந்த வேதனையை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த நெருப்பு குண்டத்தை பொறுமையோடு இதை ஏற்றுக்கொள்ளுங்கள், இதை சந்தியுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறது, ஃபஇன்னகி அலல் ஹக், நீங்கள் சத்தியத்தில் இருக்கிறீர்கள், நீங்கள் இருக்கக்கூடிய இந்த தீன் இது உண்மையானது, இது சத்தியமானது. எனவே நறுமையான சகோதரர்களே, சத்தியத்தில் இருக்கக்கூடிய நாம் ஒருபோதும் சத்தியத்தை விட்டு கொடுக்க கூடாது. சத்தியத்திலே உறுதியாக இருப்பதற்கு பல சவால்கள் வரும், பல சவால்களை எதிர்நோக்க வேண்டியிருக்கும், அந்த சவால்களை எல்லாம் நாம் எதிர்கொள்ள வேண்டுமே. நாம் சத்தியத்திலே இருக்கிறோம், சத்தியத்திலே இருக்கின்ற இந்த ஒன்று மாத்திரம் நம்மை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஒருபோதும் நாம் சத்தியத்தில் இருந்து தடம் புரண்டு விடக் கூடாது. அந்த குழந்தை பேசுகிறது, கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அந்த குழந்தை அல்லாஹ் பேச வைக்கிறான், அந்த குழந்தை சொல்கிறது, தாயே நீங்கள் இந்த கொள்கையை விட்டுவிடாதீர்கள், ஏன் தெரியுமா, நீங்கள் இருப்பது சத்தியத்தில். இந்த நெருப்பு குண்டம் என்பது என்னது, சில நொடிகளில் நம்மை கரித்து எரித்து சாம்பலாக்கி முடித்துவிடும். மறுமையுடைய நெருப்பு அப்படியா? அல்லாஹு தஆலா அந்த நெருப்பை பற்றி எப்படி சொல்கிறான் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். நரக நெருப்பினுடைய அகோரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னார்கள், நரகம் இருக்கிறதே அதனுடைய மூச்சு தான் நாம் இந்த உலகத்திலே அனுபவிக்கக்கூடிய கடுமையான சூடு, கடுமையான குளிர், இந்த இரண்டும் நரகத்தினுடைய இரண்டு மூச்சுகள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகம் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறது, யா அல்லாஹ், எனது ஒரு பகுதியை மற்றொரு பகுதி சாப்பிட்டு விடுகிறது, எனது ஒரு பகுதியை மற்றொரு பகுதி சாப்பிட்டு விடுகிறது, இதற்கு என்ன தீர்வு என்று நரகம் அல்லாஹ்விடத்திலே கேட்டது. அப்போதுதான் அல்லாஹு தஆலா இரண்டு மூச்சுகளை விடுவதற்கு நரகத்துக்கு அனுமதி வழங்கினான். அந்த நரகம் விட்ட மூச்சுக்கள் தான் நாம் இந்த உலகத்திலே அனுபவிக்கக்கூடிய கடும் சூடும் கடும் குளிரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த நரகத்தில் உள்ளவர்களுக்கு மரணம் நாலாபுறங்களிலிருந்து வரும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். அவர்களுக்கு மின் குல்லி மக்கான், ஒவ்வொரு இடத்திலிருந்தும் மரணம் வரும், ஆனால் அவர்களால் மரணிக்க முடியாது. ஏண்டா, அல்லாஹ் மரணத்தையே மரணிக்க செய்து விடுவான், மௌத்துக்கே அங்கு மௌத் இல்லையா? அப்படிப்பட்ட மறுமையுடைய நாளில் அந்த நரக நெருப்பினுடைய வேதனை அந்த குழந்தை சொல்கிறது, தாயே இந்த நெருப்பு இதில் நாம் போடப்பட்டால் சில நொடிகளில் நமது உயிர் பிரிந்துவிடும், இந்த வேதனை மிக எளிமையானது, ஆனால் நரகத்துடைய வேதனை தாங்க முடியுமா? எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படிப்பட்ட பெண்மணிகளுடைய தியாகங்களால் தான் இந்த தீன் நம்மை வந்து அடைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட தியாகத்துக்கு சொந்தக்காரர்களாக சுவர்க்கத்துக்குரிய பெண்களாக அவர்கள் திகழ்ந்தார்கள். எனவே இந்த வாழ்க்கை வரலாறுகளை நாம் படிக்க வேண்டும். படிப்பதோடு மாத்திரம் நிறுத்திவிடாமல் வளர்ந்து வரக்கூடிய சமுதாயத்துக்கு இந்த வாழ்க்கை வரலாறுகளை நாம் புகட்ட வேண்டும். இறுதியாக உங்களுக்கு ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்யலாம் நினைக்கின்றேன். அதாவது, முன்மாதிரி மிக்க தாய்மார்களால் தான் முன்மாதிரி மிக்க ஒரு குடும்பத்தை கட்டியெழுப்ப முடியும், முன்மாதிரி மிக்க ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப முடியும். இந்த சம்பவத்தை கொஞ்சம் பாருங்கள். ஒரு பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இது. அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர் வகுப்பறையில் இருக்கக்கூடிய தனது குழந்தைகளிடம், தனது மாணவர்களிடம் கேட்கிறார், நீங்கள் உங்களுடைய வருங்காலத்தில் நீங்கள் எப்படி வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், நீங்கள் எப்படி வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று சொல்லி கேட்கிறார். அப்படி கேட்கின்ற போது ஒவ்வொரு குழந்தையும் சொல்கிறது, நான் டாக்டராக, இன்ஜினியராக, இப்படி வளமை போன்ற ஒவ்வொரு குழந்தையும் தங்களுடைய எதிர்பார்ப்புகளை சொல்கிறது. ஒரு குழந்தை மாத்திரம் சொல்கிறது தனது ஆசிரியரிடம், நான் ஒரு சஹாபியாக, நபித்தோழராக வர வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஒரு குழந்தை சொன்னது. இதை அந்த மாணவன் சொன்னபோது ஏனைய மாணவர்கள் எல்லாம் சிரித்தார்கள் சிரித்தார்கள். அந்த நேரத்திலே ஆசிரியர் அமைதியாக, அவருக்கு ஏதோ ஒன்று புலப்பட்டது, அந்த பிள்ளையை தனது பக்கமாக அழைத்து கேட்கிறார். பிள்ளைகள் எல்லாம் ஏனைய மாணவர்கள் சொல்கிறார்கள், டாக்டராக இன்ஜினியராக இப்படி உலகத்தினுடைய பதவிகளை சொல்கிறார்கள், நீங்கள் மட்டும் நான் ஒரு சஹாபியாக நபித்தோழராக வர வேண்டும் என்று சொன்னதற்குரிய காரணம் என்ன, ஏன் அப்படி சொன்னீர்கள் அப்படி என்று கேட்கின்ற போது சுபஹானல்லாஹ் அந்த பிள்ளை சொல்கிறது, எனது தாய், இரவில் நான் ஒவ்வொரு நாளும் இரவில் தூங்க செல்கின்ற போது எனக்கு பக்கத்திலே வந்து அமர்ந்து கொள்வார். எனது தாய் எனக்கு பக்கத்திலே வந்து அமர்ந்து கொண்டு யாராவது ஒரு நபித்தோழருடைய வரலாற்றை எனக்கு சொல்வார்கள், யாராவது ஒரு சஹாபி ஒரு நபித்தோழருடைய வாழ்க்கை வரலாற்றை எனக்கு என்ன செய்வார்கள், சொல்வார்கள். அந்த வாழ்க்கை வரலாற்றை சொல்கின்ற போது அந்த வாழ்க்கை வரலாற்றை சொல்வதோடு மாத்திரம் நிறுத்திக் கொள்ள மாட்டார்கள். என்ன செய்வாங்க, அதை சொல்லிட்டு சொல்லுவாங்க, நீயும் ஒரு சஹாபியாக ஒரு நபித்தோழராக வர வேண்டும் என்றுதான் என்னை தூங்க வைப்பார்கள். என் அருமை சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க, நபித்தோழர்கள் சஹாபாக்கள் என்பவர்கள் அல்லாஹுடைய ரசூலை கண்களால் கண்டு ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹுடைய ரசூலுடைய சமகாலத்திலே வாழ்ந்து அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் நபித்தோழர்கள் இல்லையா. அந்த அந்தஸ்தை யாராலும் அதற்கு பிறகு அடைய முடியாது. ஆனால் அந்த தாய் எதை ஊற்றாங்கன்னு பாருங்க, அந்த பிள்ளையுடைய உள்ளத்தில் எதை ஊட்டுகிறார்கள் என்று சொன்னால், அந்த வரலாற்றுகளை சொல்வதன் மூலமாக, அந்த வரலாற்று செய்திகளை அந்த உள்ளத்திலே நிறைப்பதன் மூலமாக என்ன சொல்ல வராங்க, நீயும் வரலாற்றில் நீ உனது வருங்காலத்தில் நீ ஒரு நபித்தோழராக சஹாபாவாக நீ வர வேண்டும் என்ற அந்த சிந்தனை இருக்குதானே சுபஹானல்லாஹ். அது எவ்வளவு பெரிய ஒரு இலட்சியம் மிக்க ஒரு பிள்ளையாக அந்த பிள்ளையை மாற்றும். எனவே சுவனத்து பெண்கள் என்று சொன்னால் இந்த பண்புகள் வர வேண்டும். வரலாற்றிலே நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த இஸ்லாம் நமக்கு மிக எளிதாக, எந்த தியாகமும் நான் செய்யாமல் நமக்கு இந்த தீன் இந்த மார்க்கம் கிடைத்திருக்கிறது. அதனால் நமக்கு இதனுடைய பெருமதி தெரியவில்லை. ஆனால் வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம், இதற்காக தங்களுடைய உயிரை அர்ப்பணித்தவர்கள், தங்களுடைய உயிரை கொடுத்தவர்கள் ஆண்கள் மாத்திரமல்ல, எத்தனை எத்தனை பெண்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கலாம். என் அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த பிரச்சாரத்தில், தன்னுடைய பிரச்சாரத்துக்கு பக்கபலமாக உறுதுணையாக யாரும் இருக்க மாட்டார்களா, இந்த தீனை கொண்டு போய் சேர்ப்பதற்கு யாரும் முன்வர மாட்டார்களா என்று மக்காவிலே ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் மதீனாவிலிருந்து சில தோழர்கள் வந்தார்கள் இல்லையா. அந்த மதீனாவிலிருந்து வந்த தோழர்கள், அவர்கள் அந்த பொறுப்பை தங்களுடைய தோளிலே சுமந்து கொள்வதற்காக அந்த அகபாவுடைய உடன்படிக்கை, உங்களுக்கு தெரியும் பையத்துல் அகபா என்று சொல்லப்படுகின்ற இந்த உடன்படிக்கையிலே அந்த நபித்தோழர்கள் சுமார் 70 மேற்பட்டவர்கள் அங்கே கலந்து கொள்கிறார்கள். அந்த அகபாவுடைய உடன்படிக்கையிலே நீங்கள் பார்க்கலாம், 2 பெண்மணிகள் இருக்கிறார்கள். அதில் ஆச்சரியம் வியப்பென்னவென்று சொன்னால், அந்த உடன்படிக்கையில் 2 பெண்களும் கலந்து கொண்டார்கள். அந்த பெண்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது நுசைபா பின்த் காப் என்று சொல்லக்கூடிய ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு அம்மாரா என்று சொல்லி அழைக்கப்படக்கூடியவர்கள், அதே போன்று நீங்கள் எடுத்து பார்க்கலாம் அஸ்மா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹா. இந்த பெயர்களை எல்லாம் நம்ம எத்தனை பேர்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் நம்ம சமுதாயத்தில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம், சினிமா நடிகர்கள், நடிகைகள், விளையாட்டு வீரர்கள் பெயர்களை பட்டியல் போடுவார்கள். ஆனால் இஸ்லாத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு வரலாற்றில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்களே, அவர்களுடைய பெயர்களை வரலாறுகளை நாம் எந்த அளவு தெரிந்து வைத்திருக்கிறோம், எந்த அளவு நமது பிள்ளைகளுக்கு அவற்றை கற்றுக் கொடுக்கிறோம். இந்த பெண்மணிகள் நீங்கள் எடுத்து பாருங்க, சுபஹானல்லாஹ், இந்த 2 பெண்களும் எதற்கு பயம் செய்தாங்கன்னு நினைக்கிறீங்க, எதற்கு பயம் செய்து கொடுத்தார்கள், அவங்க அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் பைய செய்து கொடுத்தது, யா ரசூலல்லாஹ், நாம் எல்லா நிலைகளிலும் செவிதாழ்த்தி கட்டுப்பட்டு செயல்படுவோம், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் செவிதாழ்த்தி கட்டுப்பட்டு செயல்படுவோம். அதே போன்று நாம் வறுமை செல்வ நிலை எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக எமது செல்வத்தை நாம் வாரி வாரி வழங்குவோம். நாம் நன்மை ஏவுவோம், தீமையை தடுப்போம். அதே போன்று யாருடைய எவருடைய பழி சொல்லுக்கும் அஞ்சாமல் பயப்படாமல் இந்த தீனை நாம் நிலைநாட்டுவோம் என்று அவர்கள் உறுதிமொழி செய்து கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் எம்மிடத்தில் மதீனாவுக்கு நீங்கள் வந்தால், நீங்கள் மதீனாவுக்கு வந்துவிட்டால் நாம் உங்களை எமது உயிரை காப்பதற்கு எப்படி போராடுவோமோ, எமது பிள்ளைகளை எமது சொத்து செல்வங்களை பாதுகாப்பதற்கு எப்படி போராடுவோமோ அதுபோன்று நாம் போராடுவோம் உங்களுடைய உயிரை காப்பதற்கு என்று சொல்லி பைய செய்து கொடுத்தாங்களே, அதுல இரண்டு பெண்மணிகளும் அடங்குகிறார்கள். சுபஹானல்லாஹ், அந்த பெண்மணிகளும் இந்த பையத்தை செய்து கொடுத்தார்கள். நறுமை சகோதரர்களே, இந்த பையத்தை செய்கின்ற போது அந்த நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இதற்கு பிரதி உபகாரம் என்ன? இப்படி ஒரு பையத்தை செய்து தருகிறோம், ஒட்டுமொத்த அரபு உலகத்துடைய எதிர்ப்பையும் சம்பாதிக்கிறோம், இந்த தீனுக்காக இந்த மார்க்கத்துக்காக இதற்குரிய பிரதி உபகாரம் என்ன, இதற்குரிய பலன் என்ன என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், வலக்குமுல் ஜன்னா, உங்களுக்கு அதற்கு பிரதி உபகாரம் சுவர்க்கம் தான், வேற எதுவும் கிடையாது. அதற்கு பிரதி உபகாரமாக உங்களுக்கு சுவர்க்கம் தான் வாக்களிக்கப்படுகிறது. என் அருமை சகோதரர்களே, இவர்களை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இந்த நுசைபா பின்த் கஅப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பொறுத்தவரையில் அவங்க மாத்திரம் கலந்து கொள்ளவில்லை, அதிலே அவர்களுடைய கணவன் ஜைத் பின் ஆசிம், அதே போன்று இரண்டு பிள்ளைகள் உட்பட அங்கே கலந்து கொண்டார்கள். என் அருமையான சகோதரர்களே, இந்த பெண்மணியை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இந்த பெண்மணி தன்னுடைய அருமை மகன், அதாவது ஹுபைப் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற தனது அருமை மகனை எதற்காக தயார்படுத்துறாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தீனுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்வதற்கு தயார்படுத்துகிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் அந்த பொய்யன் முசைலமா தன்னை நபி என்று பிரகடனப்படுத்தினானா இல்லையா, அந்த போர்க்களத்தில் அவருடைய அந்த பெண்மனுடைய மகன், அருமை மகன் கொல்லப்படுகிறார்கள். இஸ்லாத்துக்காக அர்ப்பணிக்கிறார்கள் தனது உயிரை. அந்த நேரத்தில் அந்த பெண்மணி என்ன தெரியுமா சொல்றாங்க, சொல்கிறார்கள், லிமிஸ்லிஹாதா அஅதத்துஹு, சொல்கிறார்கள், நான் எனது மகனை தயார்படுத்தியது இதற்குத்தான், எதற்கு, அல்லாஹ்வுடைய வழியில் உயிரை அர்ப்பணிப்பதற்குத்தான் எனது மகனை நான் தயார்படுத்தினேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடத்தில் அதற்குரிய முழுமையான கூலியை எதிர்பார்க்கிறேன் என்று சொல்கிறார்கள். இந்த பெண்மணியை அம்மையாரை எடுத்தீங்கன்னு சொன்னா, இவர்கள் உஹதுடைய போர்க்களத்தில் கூட சுமார் 13 காயங்கள் இவர்களுக்கு ஏற்படுகின்றன. எதற்காக? அல்லாஹ்வுடைய தீனுக்காக என்பதை பார்க்கிறோம். எனவே இப்படியாக சுவர்க்கத்து பெண்கள், இவங்க யாரு, இவர்களுடைய அர்ப்பணிப்புகள் தியாகங்களுக்கு பிறகுதான் இந்த தீனுல் இஸ்லாம் நம்மை வந்து அடைந்திருக்கிறது. நாம் இந்த தீனுக்கு செய்திருக்கக்கூடிய தியாகங்கள் என்ன, அர்ப்பணிப்புகள் என்ன, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். நம்மிலே பலர் சொற்ப நேரத்தை கூட தீனுக்காக வழங்குவதற்கு தயாரில்லை. தொழுகையை உரிய முறையிலே நேரத்தை ஒதுக்கி நிறைவேற்றுவதற்கு தயாரில்லை. பெரிய பெரிய தியாகங்கள் கிடையாது. அல்லாஹ் வழங்கிய நேரம், அல்லாஹ் தந்த நேரம், இந்த நேரத்திலிருந்து தொழுகைக்கு ஒதுக்குவதற்கு அவர்கள் தயாரில்லாத நிலையில இருக்கிறார்கள். ஆனால் அந்த வரலாறுகளை நாம் படித்து பார்க்கின்ற போது சுபஹானல்லாஹ், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், தங்களையே அர்ப்பணித்துக் கொண்டார்கள் இந்த தீனுக்காக. எனவே இவர்கள் எல்லாம் மறுமையிலே அல்லாஹ்வின் முன்னால் வந்து நிற்கின்ற போது நாம் இந்த தீனுக்காக என்ன செய்தோம் என்று அல்லாஹ் எம்மிடம் கேட்பானா இல்லையா, அந்த நேரத்தில் நம்மிடம் இருக்கக்கூடிய பதில் என்ன, கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அதே போன்று அந்த உன்னதமான சுவர்க்கத்துக்குரிய ஒரு உன்னதமான சமூகமாக அந்த சமூகம் கட்டியெழுப்பப்பட்டதே, அவர்களுக்கு மத்தியிலே போட்டி எதிரே இருந்தது, போட்டி எதில் இருந்தது, இங்க நீங்க எடுத்து பாருங்க, உலகத்துடைய அற்பமான விஷயங்கள்ல போட்டி ஏற்படுது, தீனுடைய விஷயங்கள் மார்க்க விஷயங்களில் எந்த ஒரு போட்டியும் இல்லை. நீங்கள் பார்க்கலாம், அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா, இவங்க யார் என்று சொன்னால், இவர்கள் நிறைய சிறப்புகளுக்குரிய ஒரு பெண்மணியாக இவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் இரண்டு ஹிஜ்ரத்துகள் செய்த பெண்மணி. இவங்க யாரு? ஹபஷாவுக்குரிய ஹிஜ்ரத்தை செய்தவர்கள், மதீனாவுக்குரிய ஹிஜ்ரத்தை செய்தவர்கள். இரண்டு ஷஹீதுகளுடைய மனைவி, இரண்டு ஷஹீதுகள், ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு. இங்கே ஷஹீதுகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டு ஷஹீதுகளுக்கு மனைவியாக இருந்தவர்கள். அதே போன்று இரண்டு ஹலீஃபாக்களுக்கு மனைவியாக இருந்தவர்கள் அபூபக்கர் சித்திக் அவர்கள். அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு அலி ரலியல்லாஹுடைய மனைவியாக இவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் சுபஹானல்லாஹ், ஒரு முறை நீங்கள் பார்க்கலாம், புகாரியிலே இடம்பெறுகின்ற ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அதாவது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது அருமை மகள் ஹஃப்ஸாவுடைய வீட்டுக்கு வரான். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அங்கு வந்த சந்தர்ப்பத்திலே அங்கே அஸ்மா பின் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே கேட்குறாங்க, இவங்க யாரு, இவங்க யார் என்று கேட்கின்ற போது அங்கே என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இவர்கள் தான் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்ற பெண்மணி, ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்றவர்களில் இவர்களும் ஒருவர் என்று சொன்ன போது அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெண்மணியை பார்த்து சொல்றாங்க, சபக்னாக்கும் பில் ஹிஜ்ரா, நாம் உங்களை விட ஹிஜ்ரத்திலே முந்திவிட்டோம், நாம் உங்களை விட அல்லாஹுடைய ரசூலுக்கு மிகவும் தகுதியுடையவர்களாக இருக்கிறோம். வார்த்தை நல்ல கவனிங்க, என்ன சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெண்மணியை பார்த்து சொல்றாங்க, நாம் ஹிஜ்ரத்தில் உங்களை விட முந்தியவர்கள், அல்லாஹுடைய ரசூலுக்கு மிக தகுதியுடையவர்கள். அந்த நேரத்தில் அஸ்மா பின் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கடுமையான கோபம் ஏற்படுகிறது, கோபிக்கிறாங்க. அவங்க அந்த நேரத்தில் சொல்றாங்க, அல்லாஹு சத்தியமிட்டு நான் சொல்கிறேன், நீங்க அல்லாஹுடைய ரசூலோடு நல்ல முறையில உங்களுக்கு உணவு கிடைத்தது, அல்லாஹுடைய ரசூலிடமிருந்து உங்களுக்கு போதனைகள் உபதேசங்கள் கிடைத்துக் கொண்டிருந்தன. ஆனா நாங்க அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் ஹபஷாவுல பல சிரமங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தோம், நான் அல்லாஹுடைய ரசூலிடம் போய் நீங்கள் சிறந்தவரா அல்லது நான் சிறந்தவரா என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளும் வரை எதையும் உண்ணவோ பருகவோ மாட்டேன் என்று சொல்லியவர்களாக அவர்கள் அங்கிருந்து வெளியேறுகிறார்கள். உடனே வெளியேறி சென்று அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் நடந்த நிகழ்வை அப்படியே விவரிக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொன்னாங்க, நம்மை விட அவங்கதான் சிறந்தவர்கள், உங்களுக்கு மிக நெருக்கமானவர்கள் என்று சொன்னார்கள் என்று அவங்க உடனே போய் சொல்றாங்க. என் அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது அவர்களை விட நீங்கள் தான் எனக்கு மிக தகுதியுடையவர்கள். ஏனென்றால் அவர்கள் செய்தது ஒரு ஹிஜ்ரத், ஆனால் நீங்கள் இரண்டு ஹிஜ்ரத்துகளை செய்தீர்கள், அதனால் நீங்கள் தான் எனக்கு தகுதியுடையவர்கள். பாருங்க, சுபஹானல்லாஹ், சஹாபிய பெண்கள், சுவர்க்கத்து பெண்களாக இருந்தவர்கள் எதுல போட்டி வருது தெரியுமா? தீன்ல சிறந்தவங்க யாரு, நாமா அல்லது நீங்களா? இந்த சிறப்புல தான் போட்டி வருது. பாத்தீங்களா, இன்று நீங்க எடுத்தீங்கன்னா உலக ஆடம்பரங்கள், உலக பொருட்கள், அதுலதான் சிறப்பு. முன்னால் உள்ள வீட்டு உள்ளவங்கள்ட்ட ஆடம்பரமா, அதை விட நாம் சேர்க்க வேண்டும். பக்கத்து வீட்டுல இவ்வளவு ஆடம்பரமா, அதை விட நாம் சேர்க்க வேண்டும். இப்படி இதில் தான் போட்டி வருகிறதே தவிர தீன், அல்லாஹுடைய மார்க்கம், இதில் போட்டி வருகிறதா? இந்த அஸ்மா பின் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க, அதாவது நீங்க எடுத்து பார்க்கலாம், இறுதி ஹஜ்ஜில் சுபஹானல்லாஹ் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 9வது வருடம் ஹஜ்ஜுக்குரிய அழைப்பை மதீனாவிலே விடுக்கிறார்கள். அப்படி விடுத்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ஜுக்குரிய அழைப்பை ஏற்றவர்கள் அவங்களும் ஒருவர். ஆனா எப்படி இருக்கிறாங்க, கற்பிணி பெண்ணாக இருக்கிறாங்க, குழந்தை பெறுவதற்கு நெருக்கமாக இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றா, துல்ஹுலைஃபாவுக்கு வராங்க. துல்ஹுலைஃபா மதீனாவாசிகள் அந்த வழியாக வரக்கூடியவர்களுடைய ஹஜ் உம்ராவுக்குரிய எல்லை, நியத்து வைப்பதற்குரிய எல்லை. அங்கு வந்த உடனே அவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது, அவங்களுக்கு குழந்தை கிடைக்குது, முஹம்மத் என்று அங்கே பேர் வைக்கப்படுகிறது. சுபஹானல்லாஹ். அப்ப அவங்க அபூபக்கரனுடைய மனைவியாக இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலிட்ட உடனே ஒருத்தர் அனுப்புறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு குழந்தை கிடைத்திருக்கிறது, நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எனக்குரிய மார்க்க சட்டம் என்ன என்று அனுப்புறாங்க. அது மாத்திரமல்ல, அவங்க எதை முடிவு செய்யல தெரியுமா, குழந்தை கிடைச்சிட்டு அதிலிருந்து மக்காவுக்கு சுமார் ஒரு 12 நாட்கள் ஒரு பயணம் இருக்குது, அதுவும் ஒட்டகத்தில் கரடுமுரடான பாதை, அதாவது குழந்தை பெற்றெடுத்து இப்படி ஒரு பயணத்தை மேற்கொள்ளலாமா? நான் அதனால் மதீனாவுக்கே திரும்பி விடுகிறேன் முடிவு எடுத்தாங்களா? இல்லை. சுபஹானல்லாஹ், குழந்தையும் கையில் எடுத்துக்கொண்டு அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய ரசூலோடு ஹஜ் செய்ய வேண்டும் என்று மக்காவுக்கு பயணிக்கிறாங்கன்னு சொன்னா, சுபஹானல்லாஹ், இது எவ்வளவு பெரிய தியாகமாக இருக்கும் நினைச்சு பாருங்க. இது சுவர்க்கத்து பெண்களுடைய தியாகம் என்பதற்கு இந்த வரலாறுகள் மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக நாம் வரலாற்றை பார்க்கின்ற போது இஸ்லாமிய வரலாற்றில் பெண்களுடைய தியாகங்கள், அர்ப்பணிப்புகள், அந்த முன்மாதிரிகள் ஏராளம் இருக்கின்றன. எனவே நாம், அதாவது பெண்கள் நினைக்க வேண்டும், நாம் சளைத்தவர்கள் அல்ல, இந்த தீனுக்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்தவர்களில் பெண்கள் வரலாற்றிலே இடம் பிடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாமும் தடம் பதிக்க வேண்டும். இந்த தீனுக்காக நாமும் நம்மால் முடிந்த பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்கு பெண்கள் தாய்மார்கள் முன்வர வேண்டும். தங்களுடைய கணவன்மார்களை தீனுக்கு ஆர்வப்படுத்தக்கூடியவர்களாக, தங்களுடைய பிள்ளைகளை அந்த ஈமானிய சூழலிலே வளர்த்தெடுக்கக்கூடியவர்களாக, இலட்சியமிக்க மறுமையை இலக்காக கொண்ட ஒரு சமுதாயத்தை கட்டியெழுப்பக்கூடியவர்களாக, சுவர்க்கத்து பெண்களாக நமது பெண்கள் மாற வேண்டும். நமது இலக்கும் இலட்சியமும் மறுமையுடைய வெற்றி. சுவர்க்கத்தை அடைந்து கொள்வது, அந்த சுவர்க்கம் தான் நமது இலக்காக இருக்கிறது. எனவே அந்த இலக்கை நோக்கி நகரக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியருவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.